இந்த காலை வேளையில் கேட்ட மகிமையான வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப தேவனை பணிந்து கொள்ளும் அப்படிங்கிறதான காரியத்தை மெய்யாகவே இருதயம் கொழுந்து விட்டு எறி செய்திருக்கிறார் ஆண்டவர். இந்த காலை வேளையில் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதான பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இப்படி ஒரு பயம் இருந்தது. நாம் இங்கே வாசிக்கிறோம், ஒரு 1 கொரிந்தியர் 9:27 இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:27 பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவார், ரெண்டு கொரிந்தியர் 2 சொல்லும் பொழுது, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல 2 கொரிந்தியர் 12 சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல 1 கொரிந்தியர் 10 சொல்லும் பொழுது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் அப்போஸ்தலனுக்குள்ளாக இருந்ததான ஒரு பயம், ஒரு நடுக்கம். அவருக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு பயம் இருந்தது. விழாதபடிக்கு, ஆகாதவனாய் போகாதபடிக்கு, உயர்த்தாதபடிக்கு, அல்லது தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு, என்னை நான் உயர்த்தி விடாதபடிக்கு இருக்கிறதுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றார். அதில் இந்த ஒரு காரியத்தை 1 கொரிந்தியர் 10 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இந்த உணர்வெல்லாம் பவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு எப்பொழுதும் ஒரு எச்சரிப்பிலே இருந்தார். தன்னை குறித்து எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணி இருந்தார், எண்ணாதபடிக்கு மனத்தாழ்மையாக இருந்தார். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு இருக்க எச்சரிக்கையாக இருக்க கடவன். பழைய உடன்படிக்கையில் ஒரு மனுஷனை முதலாவது பார்த்து நான் மறுபடியும் நான் அப்போஸ்தலனாகிய பவுலின் நம் வாழ்க்கையை நாம் தியானிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 இங்கே, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணி விழுந்து போனதான ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாகிய எலியாவை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அப்பதான் 18 நிறைய காரியங்களை அவர் வாசிச்சுக்கிறோம். அவரை குறித்த காரியங்கள், வானத்தை அடைத்ததும், வானத்தை திறந்ததும், வானத்திலிருந்து அக்கினி இறக்கினதும், வானத்திலிருந்து மழையை இறக்கினதுமான ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை நாம் அப்பதான் பார்க்கிறோம். ஆனால் 19 வரும்பொழுது எசபேல் ஆள் அனுப்பி சொல்றார், நாளை தினத்துக்குள்ளாக, நாளை இந்நேரத்திற்குள் உன் பிராணனுக்கு நான் செய்யாதே போனால் அப்படின்னு சொல்வார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எலியா தீர்க்கதரிசி உளுந்தடிச்சுட்டு ஓடுறார். தன்னுடைய நான் சாகணும்னு சொல்றார். மேல 5:4 வாசிக்கிறோம், நான் சாகணும் அப்படிங்கிறார். நான் நல்லவன் அல்லன்னு சொல்றார். என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க போதும், நான் உங்க ஊழியம் செஞ்சது போதும், நான் உயிரோடு இருந்தது போதும், நான் சாகணும், நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடுறார். அவ்வளவு பெரியதான ஒரு மனசோர்வுக்குள்ளாக அவர் விழுந்து போனார் என்றால், விழுதலுக்கு முன்னானது, வேதம் சொல்லுகிறது, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. வானத்திலிருந்து அக்கினியை தான் இறக்கியிருக்கட்டும், வானத்திலிருந்து மழையை தான் இறக்கியிருக்கட்டும், ஜோமனி வானத்தை அடைச்சிருக்கட்டும் அல்லது வானத்தை திறந்திருக்கட்டும், ஆனால் அவருடைய பிரச்சனை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்பேற்பட்டதான ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி திடீர்னு எசபேலுடைய வார்த்தை கேட்டு உளுந்தடிச்சு ஓடுறார். நான் சாகணும்னு சொல்றார், நான் சூசைட் பண்ணிக்கணும் என அப்படிங்கிற ஒரு மனசோருக்குள்ள வந்து, நான் நல்லவன் அல்ல அப்படிங்கிறதான ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ள திடீர்னு அவர் எப்படி இவ்வளவு பெரியதான காரியங்களுக்குள்ள வரார் என்றால், பிரியமானவர்களை நாம் அங்கே வாசிக்கிறோம் 10 அதான் விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. இங்கே பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு அவன் தேவனிடத்தில் தன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எலியா அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததான எண்ணம், அவனுடைய இருதயத்தினுடைய நிறைவு என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், இஸ்ரவேலர்கள் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். அதேதான் திரும்ப 14 வசனத்தில், கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், இஸ்ரவேலர்கள் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். இதான் அவருடைய இருதயம் ஃபுல்லா, அவருடைய தலை ஃபுல்லா இருக்கிற யோசனை என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆள் தான் மீதியா இருக்கேன். அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதே நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், அல்லது நான் மீதியாய் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், எல்லாரும் மற்றவர்கள் எல்லாரும் உடன்படிக்கை தள்ளிட்டாங்க, நான் ஒரு ஆள் மாத்திரம் தான் தேவனுக்கு என்று நான் வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்றதான தன்னுடைய ஆவியில் இருந்ததான பெருமைதான் பிரியமானவர்களே. அவ்வளோ பெரியதான வீழ்ச்சிக்குள்ள விழுந்தான். எந்த மனுஷன் விழுதலா இருக்கட்டும், ஒரு மனுஷன் விழுந்து போகிறதுக்கு முன்னதாக அவன் முன்னால என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பெருமையா இருக்கணும். தன்னுடைய ஆவியில தன்னை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணிருக்கணும், தன்னுடைய ஆவியில அவன் பெருமையா இருந்திருக்கணும், தன்னை உயர்த்திருக்கணும். அவனுடைய வாயின் வார்த்தை, எலியாவுடைய வாயின் வார்த்தையே எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன். ஆனால் தேவன் சொல்லும் பொழுது எலியாவுக்கு இன்னொரு காரியத்தை காண்பிச்சார், நான் 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் இருக்கேங்கிறதுக்கும், நான் தேவனுக்கு என்று வைராக்கியமா இருக்கேன், நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கேங்கிறதுக்கும் தேவன் சொல்கிறதுக்கு எவ்வளவு பெரிதான வித்தியாசம். நான் இஸ்ரவேலிலே நான் 7000 பேரை மீதியா என்ன வச்சிருக்கேன்பா, நான் முழங்கால் படியிடாத முடிக்கு நான் 7000 பேரை மீதியா நான் வச்சிருக்கேன், ஆனா உனக்கு தெரியல, நீ ஒருத்தன் தான் வந்து வைராக்கியமா இருக்க, நான் மீதியா நான் ஒருத்தன் தான் இருக்க நீ நினைக்கிற பாரு. அந்த நினைப்பு தான் அந்த மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது. எந்த மனுஷனா இருக்கட்டும், ஒரு மனுஷன் சத்து பிசாசானவன் நம்மளுடைய ஆவியில ஒன்றை உசுப்பி விட்டு, உன்னை ஏத்தி விட்டு, உச்சாணிக்கு கொண்டு போய் நம்மளை உயர்த்தி வைக்கும் பொழுது அங்கேருந்து விழுகிற குழி ஒவ்வொரு குழியா இருக்கலாம். சவுலுக்கு ஒரு குழியா இருக்கலாம், தாவீதுக்கு ஒரு குழியா இருக்கலாம், எலியாவுக்கு ஒரு குழியா இருக்கலாம். விழுவுறதான குழிகள் வெவ்வேறு குழிகளா இருந்தாலும், ஆனால் எப்ப விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை, தன்னுடைய ஆவியில நான் வெகு வைராக்கியமா இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இங்க மீதியா இருக்கேன், முடிஞ்சு போச்சு, மேலேந்து அங்கிருந்து விழுந்துட்டார். பொல்லாங்கன் எய்யக்கூடியதான எசபேல் வழியாக பிசாசானவன் அவனுடைய ஆவியை கரெக்டா பார்த்துக்கிட்டே இருந்தான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறதான பிசாசானவன் இப்ப எசபேல் மூலமாய் அவள் ஒரு பாகால்களுடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு, ஏவலோ பில்லிசூனியமோ மாந்திரியமோ ஏதோ ஒரு ஸ்பிரிட், பொல்லாங்கன் இயக்கக்கூடிய அக்னியாஸ்திரம் எப்படி போய் பவுன்ஸ் ஆகாதபடிக்கு எப்படி அவனை போய் அந்த அக்னியாஸ்திரம் தாக்குனுச்சு அப்படின்னா, அவன் பெருமையா இருந்தபடினால் எலியா தன்னுடைய ஆவியில எண்ணுகிறதுக்கு மிஞ்சி நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன், நான் இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், எல்லாரும் தள்ளிட்டாங்க அப்படிங்கிறதான அந்த ஸ்பிரிட்ல இருக்கும் பொழுது இசபேல் அனுப்பிச்சதான அந்த ஸ்பிரிட் அவளுடைய காரியங்கள் அல்லது பிசாசன் எய்த பொல்லாங்கனுடைய அந்த அக்னியாஸ்திரம் அவனை வீழ்த்திருச்சு. தெரியும் அவனுக்கு இப்ப யார் இப்ப வந்து இப்ப பெருமையா இருக்காங்க, தன்னுடைய ஆவியில யார் தன்னை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணி இருக்கிறாங்க, யார் உயர்ந்து தன்னுடைய பார்வையில உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதே அவங்களை விட தள்ளிடுறான். சோ இங்க எளிய அப்பேற்பட்ட மனுஷன் திடீர்னு கீழே விழுந்துட்டார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் எப்படி செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா, அவனுடைய பெருமை இருமையெல்லாம் தன்னுடைய பார்வையில் எப்ப சிறியவனா இருந்திருப்பான் அப்படின்னா, ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் தான் 18 வசனத்தில் வாசிக்கிறோம், எப்பா நான் மீதியா இருக்கேன்னு நீ சொல்றவர், நோ நோ நான் இன்னும் 7000 பேர் இஸ்ரவேல மீதியா வச்சிருக்கிறேன், அவர்கள் உன்னை போல வைராக்கியமா இல்லாமல் இருந்திருக்கலாம், வானத்திலிருந்து அக்கினியை இறக்காம இருந்திருக்கலாம், அல்லது மழையை இறக்காம இருந்திருக்கலாம், உன் அளவுக்கு இல்லாம இருந்திருக்கலாம், ஆனாலும் அவர்களை நான் 7000 பேரை நான் மீதியா என்ன வச்சிருக்கேன்ற பிரியமானவர்களே, இதை நான் பார்க்கும்பொழுது நான் வெகுவாய் நான் பயந்தேன். ஆண்டவரே நான் இருக்கேங்கிறதுக்கும் இங்க ஸ்தல சபையில நான் தான் இருக்கேன், மற்றவர்கள் எல்லாம் உடன்படிக்கையை தள்ளினாலும் மீறினாலும் போனாலும் வந்தாலும் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு எண்ணும் பொழுதே, நம்மளுடைய பார்வையில நான் எண்ணும் பொழுதே நான் வெகு வைராக்கியமா இருக்கிறேன், தேவனுக்கு நான் பக்தி வைராக்கியமா இருக்கேன், வைராக்கியத்தினால் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றப்ப அப்போஸ்தலனுக்கு இருந்ததான சிந்தனை நமக்கு இருக்கணும். நான் இருக்கிற தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பவுல் எலியா இவ்வளவு பெரியதான வெகு பக்தி வைராக்கியமாய் ஒரு மனுஷன் இருந்தது போல புதிய ஏற்பாட்டில் அவ்வளவு பெரிய பக்தி வைராக்கியமான இருந்த ஒரு மனுஷன் இருந்தார். பவுல் அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தார். ஆனால் அவரு எப்படி சொல்றாருன்னா, அவர் தன்னுடைய காரியத்தில் படிச்சுக்கிட்டார். அண்ட் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, நான் இருக்கிறது நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறேன் அல்லது ஒரு சகோதரனா இருக்கிறேன், நான் இவ்வளவு காரியங்களை செய்யறேன் அப்படின்னா, நான் இருக்கிற தேவனுடைய கிருபையினால இருக்கிறேன், நானா இருக்கல. ஒரு படிச்சுக்கிட்டார் எளியா படிச்சுக்கொள்ளாத ஒரு பாடத்தை புதிய உடன்படிக்கையில வெகு வைராக்கியமா இருந்ததானே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் படிச்சுக்கிட்டார், நான் இருக்கிற தேவனுடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன் அப்படின்றார். ஆம்பிரியமானவர்களே, தன்னை எண்ணுகிறதற்கு மிஞ்சி நாம் என்னவோமானால் விழுந்தான் போ. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் ஆரம்பத்திலிருந்து அந்த காரியத்தை ஆண்டு பல சூழ்நிலைகளை உணர்த்துவார். உன்னை நிற்கிறவன் நினைக்காத எந்த சூழ்நிலையிலையும் உணர்த்தாதம்பார். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் பல வகையில் இந்த வார்த்தைகள் என்னோடு கடந்து வரும். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஆரம்ப நாட்களில் வேலை ஸ்தலத்தில் சேரும் பொழுது அந்த நாட்களில் கேட்ட வார்த்தை, பாலி இச்சுகளுக்கு விலகி ஓடு, பாலியத்துக்கு எடுத்த இச்சைக்கு நீ விலகிரு, கீப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் பொழுது அந்த வார்த்தையில் அந்த நாட்களில் கேட்டப்போ, அப்ப நான் வேலை ஸ்தலத்தில் நான் சேரும் பொழுது ஒரு 25 வயசுல நான் ஜாப்ல சேர்ந்தேன். ஆஸ் ஏ டீச்சரா இருந்து நான் பாடம் நடத்தும் பொழுது நோட் புக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் இருக்கும், கோ எஜுகேஷன் பிள்ளைகள் நிறைய வாலிவுட் பிள்ளைகள் இருப்பாங்க, பாட நோட் புக்ஸ் கரெக்ஷன் இருக்கும், நோட் புக்லாம் திருத்த வேண்டியதாக இருக்கும். பிள்ளைங்களுடைய சுவாபம் என்ன அப்படின்னா சூழ்ந்துருக்கும். அப்படியே பிள்ளைங்க வந்து டேபிளில் நோட் புக் திருத்தணும் போனோம் வரணும், ஒரு காரியத்தை திருத்தணும்னு பிள்ளைகள் அப்படி கிட்ட வந்துருவாங்க, வந்து பிள்ளைகள் பாட நோட் புக்கை திருத்துவாங்க போவாங்க. மாம்சத்தினுடைய இச்சை ஆண்டவர் அப்பயே பேசுவார், கீப் டிஸ்டன்ஸ், கிட்ட பொம்பளை பிள்ளைகள்லாம் கிட்டக்க கூடாத, அவர்களெல்லாம் வந்து ஒரு முறை முறைச்சு எல்லாத்தையும் இடத்துக்கு போக சொல்லு, ஒன் பை ஒன்னா வர சொல்லு, கிட்டக்க வர விடாத, மாம்சத்தினுடைய ஈர்ப்பு. அப்ப ஆவியானவர் பேசுவார், அவர்களை போ சொல்லு அப்படிம்பார். உடனே ஒரு முறை முறைச்செல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கேர்ளா வந்து நோட்டை திருத்திட்டு போவாங்க. அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணோம். அன்னைக்கு அந்த நாட்கள்ல எல்போடா ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச அன்னைக்கு, இப்ப இன்னைக்கும் அதே காரியத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்ப நான் நிற்கிறவன், இன்னைக்கு வயசாயிடுச்சு, இன்னைக்கு 50 வயசாயிடுச்சு, இன்னைக்கு நமக்கு இந்த பிள்ளைகள் இருக்கிற ஸ்கூல்ல படிக்கிற வாலிப பிள்ளைகள் அளவுக்கு நமக்கு வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க, இப்ப நம்ம தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறோம், அதனால பிள்ளைங்க கிட்டக்க வந்து பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கட்டும், நோட்டை திருத்திட்டோம்னு சொல்லிட்டு அப்படி பிள்ளைங்க இப்படி சூழ்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, அப்ப ஆண்டவர் பேசுவார், என்ன நீ நிற்கிறவன் நீ நினைக்கிறல்ல, அன்னைக்கு விலகின, அன்னைக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு போன் சுட்டு முறை முறைச்சேன், இன்னைக்கு நீ கிட்டக்க அனுமதிக்கிறியாப்ப, ஜாக்கிரத, உன்னை நிற்கிறவன் நினைக்காத, நீ விழுந்து போயிடுவ. அன்னைக்கு நான் ஜெயிச்சேன், அதே ஜெயத்தை இன்னைக்கு நான் வந்து ஜெயிப்பேன் முடித்து நினைக்காத, அன்னைக்கு உண்டானதுக்கு இன்னைக்கு கேரண்டி கிடையாது, உன் மாம்சம் திருக்குள்ளது, வயசாயிடுச்சுன்னு நினைக்காத, உனக்கு இந்த வயசுக்குள்ள பிள்ளைகள் இருக்காங்கன்னு நினைக்காத. ஸோ நாம தான் அந்த இடத்த ஆவியானவர் அந்த இடத்துல பேசுகிற மெல்லிய சத்தத்தை கேட்டு நிற்கிறேன்னு நினைக்காத, கீப் டிஸ்டன்ஸ், தள்ளிவிடு. ஸோ அப்போ மெல்லிய அந்த சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நாம் எச்சரிப்பாக இருந்து நாம் உணர்வடைகிறோம். எச்சரிக்கையாக இருக்க கடவன், தேவனுடைய கிருபையினால் நாம் நிற்கிறோம். நான் நிற்கிறேன்னு சொல்லாதபடிக்கு தேவனுடைய கிருபையினால் நான் நிற்கிறேங்கிறப்ப அந்த கிருபை நமக்கு போதிக்குது, ஜாக்கிரதை, தள்ளிக்க, தள்ளிவிடு. அப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலைகள், எல்லா ஏரியாவிலையும், எல்லா பகுதிகளிலையும், இவ்வளவு நாட்களாய் நான் ஒரு கடன்படாதபடிக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டனால இனிமே நான் வந்து அதில் ஜெயிச்சிட்டேன் அப்படி நான் நினைச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பாவத்தை கண்களில் நிச்சயமா இருக்கிறதான காரியமா இருக்கட்டும், செக்ஸா இருக்கட்டும், அல்லது மணி டீலிங்கா இருக்கட்டும், இத்தனை வருஷமாய் பணத்தை சரியா ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டோம், இனிமே நம்ம சரியா ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல ஒரு பண விஷயத்துல நம்ம கோட்டை விட்டுருவோம். கடன்படாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம தலையை நிமிந்துட்டோம்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தன்னை நிற்கிறேன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன், ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியங்கள் அல்லது பண ஃபைனான்ஸ் டீலிங்ஸா இருக்கட்டும் அல்லது கண்களின் நிச்சயம் இருக்கட்டும், நிற்கிறேன் நினைக்காத, நான் தேவனுடைய கிருபை, நான் மீதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லாத. நான் மீதியா இருக்கேன் இல்ல, தேவன் உன்னை கிருபையாய் உன்னை வச்சிருக்கிறார், உன்னை மீதியா வச்சிருக்கிறார், அவருடைய கிருபையினால் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஆவியில நாம் அப்படி என்னும் பொழுது நாம் வெகு ஜாக்கிரதையாய் நாம் ஒவ்வொரு காரியத்திலிருந்து நாம் தப்பிக்கப்படுகிறோம். நாம் இங்க வாசிக்கிறோம், பழைய உடன்படிக்கையிலே எலியா விழுந்தார், அவர் தேவன் தன்னுடைய பார்வையில ஏ நீ ஒருத்தன் தான் நினைச்சிட்டு இருக்காது, இன்னும் 7000 பேர் பாருன்னு சொல்லிட்டு ஆண்டு 7000 பேர் காண்பிச்ச உடனே தன்னுடைய ஆவியில புஷ்னு அப்படி ஒண்ணு இல்லாம இருப்பார். ஆகா எவ்வளவு மதியனா இருந்திருக்கிறேன், என்னுடைய ஆவியில எவ்வளவு ஸ்பிரிட்ல நான் ஒருத்தன் தான் நினைச்சேன் என்னங்கிறதுக்கு மிஞ்சி எண்ணிட்டேன், இன்னும் 7000 பேர் நீங்க வச்சிருக்கீங்களே ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால நான் இருக்கிறேங்கிறத உணர்ந்திருப்பார். அவர் தன்னுடைய ஆவியை சுத்திகரித்திருந்திருப்பார், கழுவிருந்திருப்பார், அதற்கு பிறகு தேவன் அவரை எடுத்திருந்திருப்பார். நாம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய நாம் பவுலை நான் பார்க்கிறோம், இதே வெகு வைராக்கியமாக இருந்த மனுஷன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட உணர்வு இப்ப இருந்துச்சு, நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, அல்லது நான் உயர்த்தாதபடிக்கு, அல்லது நான் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு, அல்லது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அப்படிங்கிறதான உணர்வு அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவரு சாதா அவருக்கு ஈக்குவலான ஒரு வெகு வைராக்கியமா இருந்த மனுஷன் ஏன் இப்படிப்பட்ட உணர்வு அவருக்குள்ள இருந்தது அப்படின்னா, தேவன் அவரை சரியா வச்சிருந்தார். அவரை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் விழுந்து போறதுக்கோ அவர் கெட்டு போறதுக்கோ அவர் விழும்புற தேவன் அவருடைய மாம்சத்தில் ஒரு முள்ள கொடுத்தார். அம்பிரியமானவர்களே, அந்த முள் இருந்ததுனால வெகு வைராக்கியமாய் அவருடைய வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய ஒரு சீனியர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை வச்சு பார்க்கல, லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார். எல்லாருக்கும் முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக அவருடைய மைமானத்தை எல்லாருக்கும் முன்பாக உரித்து போட்டார். வெகு வைராக்கியமா இருந்ததான பவுல் தன்னை சபைக்குள்ளாக இன்ட்ரடியூஸ் பண்ண, தன்னை உள்ளார அழைச்சிட்டு வந்து தன்னை வழி நடத்தினதான பர்னபாவை வச்சு பார்க்கல, பேதுருவை வச்சு பார்க்கல, பர்னபாவை வச்சு பார்க்கல. வெகு வைராக்கியமா இருந்ததான பவுல் அவருக்குள்ள இருந்ததான ஜீல் பாவத்தை அவரால் ஒத்துக்கொள்ள முடியல. அப்ப தேவனுடைய பார்வையில் அனந்த ஞானத்தில், ஓ எலியாவுக்கு நடந்தது போல யாருக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னா பவுலுக்கு நடந்துடக்கூடாது. ஓகே நீ இழந்து போகாதபடிக்கு, இந்த உணர்வு எல்லாம் அவர் சொல்றாரு பார், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல எழுதி வைக்கிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, உயர்த்தாதபடிக்கு, விழுந்துடாதபடிக்கு. தேவன் அவருக்கு அருமையாய் தன்னுடைய பார்வையில ஞானமாய் கண்டு ஒரு முள்ள கொடுத்துட்டார். அந்த முள் அவரை சிறுமைப்படுத்தி, அவரை பலவீனப்படுத்தி, அவரை உடைத்து, அவரை நொறுக்கி, ஒன்னும் இல்லாம ஆக்கி, இப்ப மனத்தாழ்மையிலே இருக்கும்படிக்கு செஞ்சிட்டார். இப்ப எவ்வளவு அவசியமா இருக்கிறது சொல்லுங்க, நான் விழுந்து போக கூடாதுங்கிறதுல, நான் மோசம் போயிடா கூடாதுங்கிறதுக்கு தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிற. அப்போஸ்தலனாகிய பவுல் மேல அக்கறையா இருந்த கர்த்தர், நம் ஒவ்வொருவர் மேலையும் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீ விழுந்து போயிடக்கூடாது, நீ மோசம் போயிடக்கூடாது, நீ ஆகாதவனாய் போயிடக்கூடாது. ஆகையினால் உனக்கு இந்த முள் அவசியம், இந்த சிறுமை அவசியம், இந்த முள், இந்த பாடு பலவீனம் உனக்கு அவசியம், இந்த சிறுமை உனக்கு அவசியம், இந்த தாழ்மை உனக்கு அவசியம். அம்பிரியமானவர்களே, அந்த நாம் இங்கே வாசிக்கிறோமே 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 12 அதிகாரம், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, மறுபடியும் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கீழே 10 அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே நான் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆம்பியமானவர்களே, இதான் மகிமையான ஒரு காரியம். இதை நான் விளங்கிக்கிட்டோன்னு வச்சுங்க, ஆண்டவரே இந்த சிறுமை, இந்த நிந்தை, இந்த இடுக்கண்கள், இந்த துன்பங்கள் இவைகளெல்லாம் என்ன கொடுத்து என்ன என்ன செய்றீங்க, என்னை சிறுமைப்படுத்தி வைக்கிறீங்க. இதன் மூலமாக தான் நான் ஆண்டவரே நம்முடைய கிருபை என் மேல் நிழலிடுகிறது, உங்களுடைய வல்லமை என் மேல் நிழலிடுகிறது, நான் காக்கப்படுறேன் ஆண்டவரே, நான் வெற்றி வாழ்க்கைக்குள்ள நான் செல்ல முடிகிறது ஆண்டவரே. ஸோ அதான் சோர்ஸே, இந்த நிந்தைகளும் பலவீனங்களும் சிறுமைகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் தான் நம் பிரியமானவர்களே நமக்கு சோர்ஸே, அதான் ஆதாரமே அதுதான். அப்படி இருக்கும் பொழுதுதான், அந்த முள் இருக்கும் பொழுது, அந்த சிறுமை பலவீனம் நம்முடைய பாடுகள் தேவன் வைக்கிற பொழுதுதான் நான் தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்ய முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த கிருபையினால் தான் நம்ம ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ள நடந்த முடியும். நாம் கேட்கறது போல, இந்த காலையில் கேட்டது போல, நாம் தண்ணீர் மேல் எப்படி நடக்க முடியும், தேவனுடைய கிருபையினால. பாவத்தின் மேல் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்றது அந்த தேவனுடைய கிருபையினால் தான். அநேக சூழ்நிலைகளில் நாம் தேவனுடைய கிருபையை ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம நினைக்கிறோம், ஜெபம் பண்ணி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவதற்கு கிருபாசன தண்டையில் நாம் செல்ல கடவோம் அப்படின்றது. ஜெபம் பண்ணி கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு, எஸ் ஜெபம் பண்ணி கிருபையை பெற்றுக்கொள்வோம், ஆனால் அது சோர்ஸ் அல்ல. ஜெபம் பண்ணி கிருபையை பெற்றுக்கொள்றது அது மூல ஒரு ஆதாரம் கிடையாது, அது சோர்ஸ் கிடையாது. தாழ்மைதான் சோர்ஸே. நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, நாம் சிறுமைப்பட்டிருக்கும் பொழுது, தாழ்மைப்பட்டிருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா தேவன் கிருபையை கொடுக்கிறார். நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை ரட்சியுன்னு சொல்லிட்டு ஒரு கதறுதல்ல நாம் அதை என்ன செஞ்சுக்கிறோம் கேட்டால் சுதந்திரித்துக் கொள்றோம். அதை நான் என்னுடைய ஆவியில நான் இப்படி விளங்கிட்டேன், நான் உங்களுக்கு அதை நான் விளங்க வைக்க விரும்புறேன். இப்ப நான் 30 நாட்கள் நான் வேலை செய்கிறேன். நான் வேலை ஸ்தலத்தில் 30 நாட்கள் வேலை செய்து 30வது நாள் 31வது நாள் என்னுடைய வேலையினுடைய என்னுடைய சம்பாத்தியத்தினுடைய பலனாகிய என்னுடைய சம்பளத்தை டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க. என்னுடைய அக்கௌண்ட் பேங்க்ல இருக்கிறதான என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க. 30 நாள் உழைச்சோம், பாடுபட்டோம், அதுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருச்சு. இப்ப என்னுடைய தேவைக்கு ஏற்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஏடிஎம்ல கார்டை விட்டு என்னுடைய தேவைக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்ப அந்த பணத்தை கொண்டு 30 நாள் சம்பாதிச்ச சம்பளத்தை கொண்டு இப்ப நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா என்னுடைய தேவைகள் அத்தனையும் நான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய தேவைகள் அத்தனையும் நான் மீட் அவுட் பண்ணணும். எது சோர்ஸ்? இந்த பூமியில நான் குடும்பம் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் ஒரு சோர்ஸா இருக்கிறது போல நான் பணத்தை டிரா பண்ணி ஒன்று உழைச்சோம் சம்பாதிச்சோம் என் அக்கௌண்ட்டில் போய் விழுந்துருச்சு. இப்போ நான் ஏடிஎம்ல போடுறேன், கார்டை உள்ளார விட்டு எடுக்கிறேன், தேவையான பணத்தை எடுக்கிறேன், என்னுடைய தேவைகளை ஒன்றுன்னா செலவு பண்ணிக்கிறேன். இது எப்படியோ பிரியமானவர்களே, அப்படி தான் வாழ்க்கையினுடைய 1000 பகுதிகளில் தேவனுடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்குது. செலவு பண்ணுவதற்கு, கோபத்தை மேற்கொள்றதுக்கு, கண்களை நிச்சயம் மேற்கொள்றதுக்கு, பொய் சொல்லாமல் வாழ்க்கை வாழ்றதுக்கு, தண்ணீர் மேல நடக்கிறதுக்கு, இப்படி அநேக சூழ்நிலைகள்ல நான் செலவு பண்ணுகிறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுறது போல ஒவ்வொரு பாவ சோதனையை நான் மடங்கடிப்பதற்கு ஜெயிப்பதற்கு எனக்கு கிருபை தேவைப்படுது. இப்ப நான் எங்க போகணும் அப்படின்னா ஜபம்ங்கிறது என்ன மாதிரி அப்படின்னா நான் ஏடிஎம்ல கார்டை விட்டு நான் இழுக்கிறது தான் ஜபம், வேற ஒண்ணும் இல்லை. நான் கார்டை உள்ளார விட்டு நான் தேவைக்கு ஏற்ப நான் எடுக்கிறேன், விட்ட மாத்திரத்திலே அது வந்துடும். ஜபம்ங்கிறது ஆண்டவரே ஆண்டவரே நீ ரட்சியும் அப்படின்னு சொன்னா போதும், விட்டா அது 500,000 வெளியில வந்துடும். என் தேவைக்கேற்ப நான் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அக்கௌண்ட்ல விழுந்திருக்கணுமே, என் அக்கௌண்ட்ல பணம் போடப்பட்டிருக்கணும், அங்க கிரெடிட் ஆயிருக்கணும் எனக்கு. நான் எங்கெங்கெல்லாம் தாழ்த்துறனோ பிரியமானவர்களே, அதான் சோர்ஸே. நான் தேவன் எங்கெங்கெல்லாம் நான் தாழ்த்துறனோ, நான் தாழ்த்தும் பொழுது என்னுடைய அக்கௌண்ட்ல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்க ஆண்டவரே எனக்கு தாழ்மையை போடுங்க, என் அக்கௌண்ட்ல கிருபையை போடுங்க, கிருபையை போடுங்க, நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருபை வந்து விழுந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்கூல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியல. மாம்ஸ் பக்கத்தில் மாம்சம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் மீனிங் தெரியல, வெக்காபுலரி தெரியலன்னு ஆஃபீஸில் கீழே டிக்ஷனரி இருக்கு. அந்த டிக்ஷனரியில் போய் அந்த வார்த்தைக்கு வெக்காபுலரிக்கு மீனிங் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வந்து போகணும். பக்கத்து ரூமில் ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இங்கிலீஷில் நல்லா வெல்வர்ஸ்டாக இருப்பாங்க. ஆவியானவர் என்ன சொல்றார், கீழே போய் இறங்கி 2 படி 40 படி கீழே இறங்கி போய் டிக்ஷனரியில போய் பார்த்து அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள டீச்சர் இருக்காங்க. பக்கத்தில் டீச்சர் அந்த வார்த்தை என்னன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு, இருக்கு எவ்வளோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இப்போ எனக்கு தெரியாதுன்ட்டு எப்படி போய் நிற்கிறது அங்கே டீச்சர்கிட்ட? அப்போ நான் இந்த இடத்துல நான் தாழ்த்தணும். இப்போ நான் தாழ்த்தணும், நீ போய் இந்த டீச்சர்கிட்ட போய் டீச்சர் எனக்கு இந்த வார்த்தைக்கு தெரில, இதுக்கு என்ன கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு, உன் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கிருபையை போடுவேன், உன் அக்கௌண்ட்ல உனக்கு 50 or 100 ஏத்துவேன், உனக்கு உதவும், தேவைப்படும், தாழ்மையா தாழ்த்தி போய் உனக்கு தெரியலன்ட்டு கேளு, அக்கௌண்ட்ல உன்னுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும், 50 or 100 ஏத்துக்குவேன், அட்லீஸ்ட் ஒரு 50 or 100 டாப் அப்புக்காவது உதவாதான், உதவும்ல 50 or 100 ஒரு டாப் அப்புக்காவது உதவுமே, ஏத்திக்க, மிஸ் பண்ணாத, விட்டுரு அப்படிங்கிறப்ப சார் உடனே உள்ளார போய் டீச்சர் இந்த வார்த்தைக்கு எனக்கு மீனிங் தெரில டீச்சர் அப்படின்னு உடனே டீச்சர் சார் இதான் சார் வார்த்தை இதுக்கு உடனே இதான் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ டீச்சர் அப்படியே வெளியில் வந்துட்டேன். இப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறார், உன் அக்கௌண்ட்டில் எதை போட்டேன் ஒரு 50-100 போட்டேன், எடுத்து பயன்படுத்திக்க. கிரேஸ் நாட் இன் தி டெர்ம்ஸ் ஆஃப் மணி, பண ரீதியில் இல்லை, கிருபையின் ரீதியில். அந்த இடத்துல நம்ம தாழ்த்துறோம், தாழ்த்தும் பொழுது தேவர் என்ன செய்யறாரு, அக்கவுண்ட்ல கிருபையை போட்டுறாரு. அதுதான் சோர்ஸ். தாழ்மையா இருக்கட்டும், தாழ்மையை காட்டிலும் சிறுமையில நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் தாழ்மைக்கு 100 மார்க், சிறுமையிலும் ஜீசஸ் கிரைஸ்ட் 100 மார்க். தாழ்மையை காட்டிலும் கொஞ்சம் சிறுமை கொஞ்சம் வலிக்கும், ஜாஸ்தி இருக்கும் வலி கூட. அதே வேலை ஸ்தலத்திலே ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். என்னுடைய பாஸ், இப்ப இருக்கிற பாஸ் இல்லை, ஏற்கனவே பழைய ஒரு பாஸ், ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அங்கேருந்து நான் ஆஃபீஸில் லெஷர் பீரியடில் உட்காந்துட்டு இருக்கேன், அங்கேருந்து வந்தார். விச்சார், என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்கூல் வாசல் முன்னால் கிளாஸ் ரூமுக்கு முன்னால் பாருங்கள், ஒரே ஒட்டடையாக இருக்கு, எழுந்துறீங்க, உஷ்மா உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் எல்லாம் ஒட்டடையடிங்க அப்படின்னார். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உளுந்தடிச்சு தேவனிடத்தில் உன்னை தாழ்த்தி, ஒரு சமயம் ஒரு சன பொழுது தாழ்த்தி ரெண்டு பசங்க அழைச்சிட்டு போய் டஸ்ட் அலர்ஜி உண்டு, கொஞ்சம் கர்ச்சிப் எடுத்து கட்டிட்டு போய் அந்த ரூமுக்கு போய் செஞ்சுட்டு இருந்தேன். நான் செய்யறனா இல்லையான்னு பாக்குறதுக்கு மேல வந்துட்டார், செய்யறனா இல்லையான்னு பாக்கு. இப்ப மாம்சத்தில் எழும்புது, நான் என்ன வேலைக்காரனா, ஓயாவா, ஆபீஸ் அசிஸ்டண்டா, இல்லைன்னா வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்க வந்தேன்னா ஒட்டடை எடுக்க சொல்லி கொடுக்குறான்னு மாம்சத்துல விருன்னு எழும்புது. இப்ப அப்ப என்ன செய்யணும், இப்ப பட்டயம் மேல விழுவுன்னு கேட்டமே, பட்டயம் மேல விழுவணும், சிலுவை பட்டயம் மேல விழுவணும் அப்படிங்கிறப்ப, அப்ப அந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு கிருபை வேணும். கிருபை இல்லாத பட்சத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்கிற கிருபை, ஏற்கனவே ரிசர்வ்ல நான் வச்சிருக்கிற கிருபை இப்ப என்ன செய்யுது, போதிக்குது, போ அப்படின்னு சொல்லுது. அடங்கிரு, எழுத்து நிக்காத, முரட்டாட்டம் பண்ணாத, கம்ப்ளைண்ட் பண்ணாத, யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத, போ அப்படிங்கிறப்ப உடனே போனோம். ஒட்டையிட்ட அடிச்சோம், நான் செய்யறேனா இல்லையான்னு சொல்லிட்டு மேல பார்க்க வந்தார். பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு போயிட்டார். நான் நினைச்சேன், அப்ப ஆவியானவர் பேசினார், இது 50-100 இல்ல, உன் அக்கௌண்ட்ல 1500 போட்டிருக்கேன். எவ்வளவு உன் அக்கௌண்ட்ல? இது 50-100 கிடையாதுப்பா, 1500 ஏத்திருக்கேன். உன் கிருபை சுதந்திரிச்சுக்க, எடுத்து தேவையான சூழ்நிலைகள் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், நீ பயன்படுத்திக்கலாம். சும்மா விட்டா, சில பேருக்கு விட்டாங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்காது, அங்க வெத்து சீட்டு தான் வரும், பணம் வராது. 1000, 10000 எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணி விட்டு டைப் அடிக்கிறது, என்டர் யுவர் பின் நம்பர் அடிச்சு விட்டா அங்கே என்ன செய்யணும், பணம் வரணும்ல, ஸ்லிப் தான் வரணும். பேலன்ஸ் நில், கிருபை லேது, உள்ளார இல்ல, டப்பு இல்ல. ஏன் அப்படின்னா, அந்தரங்கத்தில் என்ன தாழ்த்தல, தாழ்த்த வேண்டிய இடத்துல என்ன தாழ்த்தி சுதந்திரிக்காத பிடிக்கி, தேவனுடைய கிருபையை சுதந்திரிக்காத பிடிக்கி போனது மிஷன் வாய். ஜெபம் பண்ணி எவ்வளவுதான் ஜெபம் பண்ணுதான், என்ன ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்றேன். பிரியமானவர்களே, அதான் சோர்ஸ், மூல ஆதாரம். என்னை நான் தாழ்த்தும் பொழுது தேவன் கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை நான் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு சமையல் சூழ்நிலையில் எடுத்து எல்லா சூழ்நிலையும் நான் பயன்படுத்திக் கொள்றேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கை, தண்ணீர் மேல் நடக்கிற வாழ்க்கை தேவனுடைய கிருபையினால் சாத்தியம். பிரியமானவர்களே, அதுக்கு நாம் நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய கிருபையினால் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் ஆகிய பவுலுக்குள் இருந்ததான அந்த உணர்வு நாம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் பொழுது ஒருபோதும் ஆவிக்குரிய பெருமை அடைந்து நாம் வீழ்ச்சி அடைய மாட்டோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபை செய்வராக.